لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين أما بعد. இன்றைக்கு நாங்கள் தொழுகையுடைய பாடத்தை பற்றி பார்க்க போகிறோம். கடந்த வாரங்களில் நாங்கள் தஹாரத் சுத்தத்தை பற்றியான தலைப்புகளை பார்த்தோம். இன்றைக்கு தொழுக மிக முக்கியமான ஒரு இபாதத், எல்லாருடைய சம்பந்தப்படக்கூடிய இபாதத். இதனுடைய சட்டத்திட்டங்கள் அறிகிறது மிகவும் முக்கியமானது. முதலாவது அஸ்ஸலாத், தொழுகை. அஸ்ஸலாத் என்று சொன்ன அரபுல நல்ல ஒரு விஷயத்த கேட்டு துவா செய்யறதுக்கு சொல்லப்படும் ஸலாத். அப்ப தொழுகைக்கு நாங்க செய்யக்கூடிய இந்த செயலுக்கு அஸ்ஸலாத், தொழுகை என்று நாங்க தமிழ்ல சொல்றோம். அரபுல அதற்கு நேரடி மொழி பெயர் பார்த்தால் துவா என்று தான் கருத்து. தொழுகையில அதிகமான இடங்கள்ல துவா இருக்குது, அதனால அந்த தொழுகைக்கு அஸ்ஸலாத் துவா என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கு. ஆனாலும் துவா மட்டுமல்ல, நாங்கள் தக்பீர் கட்டினதிலிருந்து சலாம் கொடுக்கும் வரைக்கும் சில செயல்களை செய்வோம், சில வார்த்தைகளை மொழிவோம். இதுக்கு தான் சலாத் தொழுகை என்று மார்க்கத்துடைய பாசையில் சொல்லப்படும். ஆரம்பத்தில் நீயத்து வச்சு நாங்கள் தக்பீர் சொல்லுவோம், அல்லாஹு அக்பர்னு சொல்லி தக்பீர் சொல்லி சொன்னதிலிருந்து கடைசியாக அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சலாம் கொடுக்கும் வரைக்கும் சில செயல்களையும் சில சொற்களையும் நாங்கள் சொல்லுவோம். அப்ப இதுக்கு தான் தொழுகை சலாத் என்று மார்க்கத்துடைய பாசையில் சொல்லப்படும். தொழுகை மிக முக்கியமான இபாதத். தொழுகையுடைய நுணுக்கங்கள், ரகசியங்கள் நிறைய இருக்குது. அதுல ஒன்றுதான், தொழுகை வந்து மனிதனை அவனை ஒரு அல்லாஹ்வுடைய அடிமைண்ட சிந்தனையை ஞாபகம் காட்டுவதுதான் தொழுகையா இருந்து கொண்டிருக்குது. ஒரு மனிதன் துனியாவுடைய வேலை வெட்டிகளில், துனியாவுடைய தொடர்புகளில் மனிதர்களோட ஈடுபடக்கூடிய நேரத்தில் அவனுக்கு தான் அடியான், தான் ஒரு அடிமை, அல்லாஹ்வுடைய அடிமை என்ற சிந்தனை மறந்து போய்த்திடும். இப்போ இடக்கெட தொழுகையுடைய சந்தர்ப்பங்கள் வந்து அவனை நான் ஒரு அடிமை, நான் ஒரு அல்லாஹ்வுடைய அடிமைன்றதை ஞாபகம் காட்டி கொண்டிருக்குது. எனவே அந்த நோக்கத்துக்காக தொழுகை தரப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. ரெண்டாவது, உலகத்தில் ஒரு மனிதனுக்கு உண்மையான உதவியாளர், உண்மையாக ஒரு மனிதனுக்கு உதவி செய்யக்கூடியவன், உபகாரம் செய்யக்கூடியவன் அவன் அல்லாஹ் மட்டும்தான். ஆனால் மனிதன் துனியாவுடைய பல அஸ்பாபுகளில், தொடர்புகளில் ஈடுபடக்கூடிய நேரத்தில் வெளிப்பார்வைக்கு அவை தான் உதவி செய்யறது போல விளங்கும். ஆனால் யதார்த்தத்தில் உண்மையில அல்லாஹ் தான் அந்த துனியாவுடைய வஸ்துக்களை எங்களுக்கு வசப்படுத்தி தந்தான். எனவே தொழுகை வந்து இடக்கெட வந்து உண்மையான உதவியாளன், இவைகள் எல்லாத்துக்கும் காரண கருத்தா அல்லாஹ் தான் என்றதை ஞாபகம் காட்டி கொண்டிருக்கு. அதே மாதிரி மனிதன் இரவுடைய பகலுடைய நேரங்களில் இடக்கெட சின்ன சின்ன பாவங்கள் ஈடுபடுவான், அவனால சின்ன சின்ன தவறுகள் தப்புகள் நடந்து கொண்டிருக்கும். தொழுகை வந்து, தொழுகையுடைய சந்தர்ப்பங்கள் அடிக்கடி வந்து அவன் அந்த பாவங்களை விட்டும் பரிசுத்தமாக்கி கொண்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஞ்சு நேர தொழுகைக்கும் உதாரணம் எப்படி என்றால், ஒரு ஆழமான ஒரு ஆறு உங்கள் ஒருவருடைய வீட்டு வாசலுக்கு முன்னால் ஓடுது. அந்த ஆறுல ஒவ்வொரு நாளும் அஞ்சு தடவை அவர் குளிக்கிறார். இப்படியாப்பட்ட மனிதனுடைய உடம்புல ஊத்த ஏதாச்சும் இருக்குமா அப்படின்னு கேட்டாங்க. வாசலுக்கு முன்னாலே ஒரு ஆறு ஓடுது, ஆழமான ஆறு, ஓடக்கூடிய ஆறு, அஞ்சு தடவை குளிக்கிறார் ஒரு நாளைக்கு, அப்ப இவருடைய உடம்புல ஊத்த எரிக்குமான்னு கேட்டாங்க. அப்ப அது போலதான் மனிதன் இரவுல பகல்ல சின்ன சின்ன பாவங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறான். இந்த அஞ்சு நேர தொழுகை இடக்கெட வந்து அவனை இந்த தொழுகையின் மூலம் அவனை பரிசுத்தப்படுத்தி கொண்டு சுத்தமாக்கி கொண்டிருக்கிறது. அதே மாதிரி தொழுகை ஈமானுக்கான ஒரு சாப்பாடாக இருக்கிறது. ஒரு மனிதனுடைய, ஒரு மூமினுடைய உள்ளத்துல ஈமான் இருக்கும், அந்த ஈமானுக்கான சாப்பாடு தான் தொழுகையாக இருந்து கொண்டிருக்குது. ஈமானுக்கான சாப்பாடு துனியாவுடைய பராக்குகளில் சைத்தானுடைய வசத்தாக்கள் மூலம் மனிதன் இந்த உணர்வை மறந்துடுறான். ஈமானுடைய உணர்வை, ஆகரத்துடைய சிந்தனையை மறந்துடுறான். இப்போ தொழுகை வந்து அவனுக்கு அந்த ஞாபகத்தை, மறதிக்கான ஞாபகத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்குது. உதாரணத்துக்கு எப்படி என்றா, ஒரு மரம், அந்த மரத்துக்கு தண்ணி ஊற்றுறது விடுபட்டால் அந்த மரம் கொஞ்ச நாள் அப்படி வாட ஆரம்பிக்கும், வாடி போகும். அதுக்கு பிறகு அந்த வாடி அது கொஞ்ச நாள்ல செத்து போய்த்திடும். இன்னும் கொஞ்ச நாள் போகக்கொள்ளாது காஞ்சி பெய்து அது விறகாக பயன்படுத்தப்படும். இது போலதான் ஒரு முஸ்லிமுடைய உள்ளத்தில் உள்ள ஈமான், இதற்கான சாப்பாடு கொடுக்கப்படாவிட்டால் அந்த ஈமான் அப்படி மங்கி கொண்டு போயிட்டு அந்த ஈமான் இல்லாம போயிட்டு. எனவே ஒரு மனிதன் குஃபர்ல போறதுக்கு ஷிர்க்ல போறதுக்கு தொழுகையை விடுவது அடிப்படையான காரணமாக இருக்கு. தொழுகை ஒரு மனிதனுடைய ஈமானை பாதுகாத்து கொண்டிருக்கிறது. அஞ்சு நேரம் ஒரு மனிதர் தொழுது கொண்டிருக்கிறார், ஜமாத்தோட தொழுது கொண்டிருக்கிறார், இவருடைய ஈமான் பாதுகாக்கப்படும். இவர் அந்த வாடாத மரத்தை போல, அந்த தண்ணி அதி அடிக்கடி ஊத்தப்படக்கூடிய பசலை போடப்படக்கூடிய மரம் எப்படி செழிப்பாக இருக்கும், அது போல இவருடைய ஈமான் செழிப்பாக இருக்கும். இந்த தொழுகை என்ற இபாதத் ஆரம்ப காலத்தில் இருந்த ஷரியத்திலேயும் இருந்திருக்கிறது. அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மார்க்கத்தில் மட்டும் தான் அல்ல, ஆரம்ப காலத்து ஷரியத்திலேயும் தொழுகை இருந்திருக்கிறது. அப்ப இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பத்தி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லும் பொழுது, வகான யஅமுரு அஹ்லஹு பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகாத்தி வகான இந்த ரப்பிஹி மர்தியா. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய குடும்பத்துக்கு தொழுமாறும் ஜக்காத்து கொடுக்குமாறும் ஏவக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அப்ப இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மகன். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மார்க்கத்துல தொழுகை இருந்திருக்குது என்பதை இந்த ஆயத்தங்களுக்கு சொல்லுது. அதே மாதிரி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சொன்னாங்க, வாவுசானி பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகாத்தி மா தும்து ஹய்யா, நான் உயிரோட வாழும் காலம் எல்லாம் தொழுமாறும் ஜக்காத் கொடுக்குமாறும் அல்லாஹ் எனக்கு வசியம் செஞ்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லி ஈசா அலை இஸ்லாம் அவங்க சொல்லி இருக்கிறாங்க. எனவே ஈசா அலை இஸ்லாமுடைய ஷரியாத்திலேயும் மார்க்கத்திலேயும் தொழுக என்ற அமல் இருந்திருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்ட ஆரம்ப காலத்திலே தொழுக இருந்திருக்கிறது. அப்ப தொழுக பொதுவாக எல்லாருக்கும் அஞ்சு நேர தொழுக கடமையாக்கப்பட்டது. நபி அவர்களுக்கு நுபுவத் கிடைச்சி 11.5 வருஷங்களுக்கு பிறகுதான், 11.5 வருஷங்களுக்கு பிறகுதான் தொழுக கடமையாக்கப்பட்டது. ஆனாலும் நுபுவத்துடைய ஆரம்பத்திலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலையில 2 ரக்அத் மாலையில 2 ரக்அத் தொழுது வந்திருக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா அதை பத்தி சொல்லியிருக்கிறானாம், வஸ்பிஹ் பிஹம்தி ரப்பிக பில் அஸ்ஸி வல் இப்கார், காலையிலும் மாலையிலும் உங்களுடைய ரப்பை தஸ்பீஹ் செய்யுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறான். அப்ப ரசூலுல்லாஹ் நுபுவத்துடைய ஆரம்பத்திலிருந்து, ரசூலுல்லாஹ்வுக்கு நபி பட்டம் கிடைத்ததிலிருந்து காலையில 2 ரக்அத் மாலையில 2 ரக்அத் தொழுது வந்திருக்கிறாங்க. எப்ப அவங்க இஸ்ராவுடைய அந்த மியராஜுடைய இரா பயணம் செஞ்சாங்களோ அதிலிருந்து 5 நேர தொழுக கடமையாக்கப்பட்டது. ஏற்கனவே தொழுது வந்த அந்த 2 ரக்அத்தும் அது சட்டம் நீக்கப்பட்டு விட்டது. இப்ப ஃபர்லான தொழுகைகள் அது 5 நேர தொழுகை மட்டும்தான். ஒரு முஸ்லிமுக்கு ஃபர்லான தொழுகையாக இருக்கிறது 5 நேர தொழுகை மட்டும், சுபஹ், துஹர், அஸர், மக்ரிப், இஷா தொழுகைகள். அப்ப இந்த தொழுகைகள் எப்ப மார்க்கத்துடைய கடமையாக ஆக்கப்பட்டது என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மஸ்ஜிதுல் ஹராம்ல இருந்து பைத்துல் மக்தீஸுக்கு இரா பயணம் எடுத்து செல்லப்பட்டாங்க. அங்கிருந்து பைத்துல் மக்தீஸ்ல இருந்து வானத்துக்கு அவங்க எடுத்துக்கொண்டு போகப்பட்டாங்க. 7 வானங்களையும் தாண்டி போனாங்க, சொர்க்கத்தை பார்த்தாங்க, நரகத்தை பார்த்தாங்க. அந்த சந்தர்ப்பத்துல தான் அல்லாஹு தஆலா முஸ்லிம்கள் அனைவருக்கும், நபிக்கும் முஸ்லிம்கள் அனைவருக்கும் ஒரு நாள்ல இரவுலையும் பகலையும் 50 நேர தொழுகைகள் அல்லாஹு தஆலா கடமையாக்கினாங்க. அப்ப 50 நேர தொழுகை எடுத்துக்கொண்டு வர நேரத்துல மூசா அலை இஸ்லாம் அவங்களை சந்திச்சாங்க. கேட்டாங்க, அல்லாஹ் உங்களுக்கு என்ன தந்தான் அப்படின்னு கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எனக்கும் என்னுடைய உம்மத்துக்கும் 50 நேர தொழுகையில தந்திருக்கிறான் அப்படின்னு. மூசா அலை இஸ்லாம் சொன்னாங்க, நீங்க போயிட்டு அல்லா இடத்துல அதை குறைச்சி கேளுங்க, உங்களோட உம்மத்தை அதை சொல்ல மாட்டாங்க என்றால் நான் அதை என்னுடைய உம்மத்துல என்னுடைய சமூகத்துல கண்டிருக்கிறேன், நீங்க குறைச்சி கேளுங்க அப்படின்னா. ரசூல்லா போனாங்க, 5 குறைச்சி கொடுத்தான் அல்லாஹு தஆலா. திரும்ப எடுத்துன்னு வந்தாங்க, என்ன நடந்துச்சுன்னு கேட்டாங்க. 5 குறைச்சிருந்துட்டான், இப்ப 45 தொழுக அப்படின்றாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இல்ல போங்க, திரும்ப போங்க, இன்னும் குறைச்சி கேளுங்க அப்படின்னாங்க. இப்படி 5-5 குறைச்சி கடைசிக்கு 5க்கு வந்து நின்றுச்சு. 5க்கு வந்ததோடே மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, திரும்ப பேய்த்து குறையுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதுக்கு அங்கே பேய்த்து குறைச்சி கேட்கறதுக்கு என்ன வெக்கமா இருக்குது, இப்ப 5-5 குறைச்சி கொண்டு வந்திருக்குது, இப்ப கடைசி இருக்கிற 5 இல்லாம பேய்த்துடும், அதனால எனக்கு இதுக்குங்களை குறைக்கிறது வெக்கமாக இருக்குதுன்னு சொன்னாங்க. ஆனாலும் அல்லாஹ் தஆலா 5-50 நேர தொழுகை அல்லாஹ் கடமையாக்கினான்.
www.acmyc.com.
ஆனா 50 நேர தொழுகையுடைய நன்மை அல்லாஹ் தஆலா தாரான். உம்மத் முஸ்லிம்கள் 5 நேர தொழுகையத்தான் நிறைவேற்றுவாங்க, ஆனா தொழுகை கிடைக்கிற நன்மை 50 நேர தொழுகைகளுடைய நன்மை கிடைக்கும். அப்ப இது வந்து பரலாக்கப்பட்ட விஷயம். அப்ப தொழுக பரலாக்கப்பட்டது சரியாக எப்ப என்றால் ஹிஜ்ரத்துக்கு முந்தி. அதிகமான கடமைகள் ஹிஜ்ரத்துக்கு பிறகுதான் பரலாக்கப்பட்டது. ஆனால் தொழுக வந்து ஹிஜ்ரத்துக்கு முன்னால, ஹிஜ்ரத்துக்கு 18 மாதங்களுக்கு முன்னால. 18 மாசம் என்றது 1.5 வருஷம். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு நுபுவத் கிடைச்சி 11.5 வருஷம். மொத்தமாக மக்காவுல 13 வருஷம் இருந்தாங்க, மதீனாவுல 10 வருஷம் இருந்தாங்க. அப்ப மக்காவுடைய 13 வருஷத்துல 11.5 வருஷத்துக்கு பின்னால, அதாவது 18 மாசம், 1.5 வருஷம் ஹிஜ்ரத்துக்கு போறதுக்கு 1.5 வருஷத்துக்கு முந்தி தொழுக கடமையாக்கப்பட்டது. அப்ப தொழுக ஒரு மார்க்க கடமை என்பது குர்ஆன்ல நிறைய ஆயத்துக்களை கொண்டு அது விளங்குது, ஹதீஸ்லயும் நிறைய வந்திருக்கிறது. 5 நேர தொழுகையை பத்தியும் குர்ஆன்ல பேர் குறிப்பிடப்படாவிட்டாலும் அது சூசகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறான், ஃபஸ்புஹானல்லாஹி ஹீன தும்தூன வஹீன துஸ்பிஹூன் வலஹுல் ஹம்து ஃபிஸ் ஸமாவாத்தி வல் அர்தி வஅஷிய வஹீன துஸ்ஹிரூன். இந்த ஆயத்துல 5 நேரம் சொல்லப்பட்டிருக்கிறது, அதாவது 4 நேரங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 4 நேரங்களிலும் 5 தொழுகைகள் ஞாபகப்படுத்தப்பட்டிருக்கிறது சொல்லி இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஆயத்துல சொல்லப்பட்டிருக்கிறது ஹீனத்தும் சூன், நீங்க மாலை அடையும் பொழுது. மாலை அடையும் பொழுது அல்லாஹ் தஆலா 2 தொழுகையை வச்சிருக்கிறான், மாலை நேரத்துல மக்ரிப் தொழுகை, இஷா தொழுகை. அதே போல வஹீன துஸ்பிஹூன், காலை அடையும் பொழுது அல்லாஹ் 1 தொழுகையை வச்சிருக்கிறான், அதுதான் சுபஹ் தொழுகை. வஅஷியன், முன்னந்தி, இந்த நேரத்திலும் அல்லாஹு தஆலா 1 தொழுகையை வச்சிருக்கிறான், அதுதான் அஸ்ருடைய தொழுகை. வஹீன துல்ஹிரூன், நீங்க மத்திய நேரத்திலும் அல்லாஹு தஆலா 1 தொழுகையை வச்சிருக்கிறான், அதுதான் துஹருடைய தொழுகை. எனவே 4 நேரங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த 4 நேரங்கள்ல 5 தொழுகைகள் சொல்லப்பட்டிருக்கிறதாக இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அங்க இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்றாங்க. அப்ப தொழுகை வந்து நேரம் குறிக்கப்பட்ட ஒரு இபாதத்தாக வணக்கமாக இருக்கிறது. இன்ன ஸலாத கானத் அலல் முஃமினீன கிதாபம் மௌகூதா, நேரம் குறிக்கப்பட்ட வணக்கமாக தொழுகை இருக்கிறது. குறிப்பிட்ட நேரத்தில் தான் அந்த ஒவ்வொரு தொழுகையும் நிறைவேற்றப்பட வேண்டும். அப்ப ஹதீஸ்களிலே தொழுகையை பத்தி நிறைய வந்திருக்கிறது. 5 நேர தொழுகை அல்லாஹ் தஆலா இந்த உம்மத்தை பரலாக்கி இருக்கிற விஷயம் வந்திருக்கிறது. அப்ப தொழுகை மார்க்கத்துடைய கடமைகள் எவ்வளவு முக்கியமான கடமை என்றால், உடம்பால செய்யப்படக்கூடிய வணக்கங்கள் ஆக சிறந்த வணக்கம் அது தொழுகைதான். உடம்பால செய்யப்படக்கூடிய வணக்கம் இபாதத்துக்கள் சிலது இருக்குது உடம்பால செய்யப்படும், இன்னும் சிலது இருக்கிறது பணத்தால செய்யப்படும், இன்னும் சிலது இருக்கிறது அது உடம்பும் பணமும் அதோட சம்பந்தப்படும். அப்ப உடம்பால மட்டும் செய்யப்படக்கூடிய இபாதத்துக்கள் ஒன்றுதான் தொழுகை, நோன்பு. அதே மாதிரி பணத்தால மட்டும் செய்யப்படக்கூடிய இபாதத் அது வந்து ஜகாத்து. பணமும் உடம்பும் சம்பந்தப்படக்கூடிய இபாதத்து வந்து ஹஜ். அப்ப உடம்பால செய்யப்படக்கூடிய இபாதத்துக்கள்ல மிக சிறந்த இபாதத் தொழுகை. ஒரு சஹாபி ரசூல்லாட்ட வந்து கேட்டாங்க, அமல்கள்ல மிகவும் சிறந்தது எது என்று கேட்டாங்க. ரசூல்லா தொழுகை அப்படி என்றாங்க. பிறகு அந்த சஹாபி கேட்டாங்க, அதுக்கு பிறகு எது சிறந்தது என்று கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா, பிறகும் தொழுகைதான் அப்படி என்றாங்க. திரும்ப கேட்டாங்க, அதுக்கு பிறகு என்ன சிறந்தன்னு கேட்டாங்க. அப்பே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைதான் சொல்லி 3 தடவை தொழுகைதான் சிறந்தமல், தொழுகைதான் சிறந்தமல் சொன்னாங்க. அப்ப ஒரு முஸ்லீம் 2 தொழுகையை நிறைவேற்றும் பொழுது அந்த 2 தொழுகையும் இடைப்பட்ட நேரத்தில் நடந்த பாவங்களுக்கு குற்ற பரிகாரமாக மாறிவிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஸ்ஸலவாத்து சம்து யம்ஹுல்லாஹு பிஹல் ஹதாயா. 5 நேர தொழுகைகளும் இருக்கிறது, இவைகள் இடைப்பட்ட நேரங்களில் நிகழக்கூடிய பாவங்களை அழிச்சிடும், மன்னிச்சிடும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி வேற ஹதீஸ்ல வருது, யாரு பூர்த்தியான முறையில உதவு செஞ்சு, அழகான முறையில பூர்த்தியான முறையில உதவு செஞ்சு பரலான தொழுகைகளை அல்லாஹ் தஆலா சொன்னபடி நிறைவேற்றுகிறாரோ, அந்த தொழுகைகள் அவருடைய பாவங்களுக்கு குற்றப்பரிகாரமாக மாறும். அதே மாதிரி தான் தொழுகை ஒருத்தர் பின்போடுகிறார், தொழுகையுடைய நேரத்தை தவற விட்டுறார், லோஹர அசருடைய நேரத்தில் தொழுகிறார், அசர மகரிபுடைய நேரத்தில் தொழுகிறார், தொழுகை நேரம் தாமதித்து தொழுகிறார் அல்லது தொழுகையை விட்டு விடுகிறார். இதனால இப்படி தொடர்படியாக நடந்தால் என்ன நடக்கும் தெரியுமா? அவர் குபுர்ல பேசிடுவார். ஏற்கனவே சொல்லப்பட்ட மாதிரி தொழுகை ஈமானுக்கான சாப்பாடாக, உணவாக இருக்கிறது. அப்ப ஈமானுக்கான உணவு கொடுக்கப்படாவிட்டால் அந்த ஈமான் பறி பேசிடும். ஒரு ஆளுக்கு உணவு கொடுக்கப்படாட்டி அவர் கொஞ்ச நாள்ல மெலிஞ்சி பேசிடுவார், நோயாளியாகுவார், அதுக்கப்புறம் ஆள் செத்து பேசிடுவார். அது மாதிரிதான் ஈமானுக்கான சாப்பாடு தான் தொழுகை, தொழுகைய தொடர்ந்து விட்டுறது, தொழுகையை பிற்படுத்தி தொழுவது, இது ஒரு மனிதனுடைய ஈமான் கலட்டப்படுவதற்கான காரணமாக இருக்கும். உம்மு ஐமன் ரழியல்லாஹு அன்ஹா அவங்கள பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க வேணுமென்றே தொழுகையை விடாதீங்க, ஏனென்றால் யாரு வேணுமென்றே தொழுகையை விடுகிறாரோ அவரிடமிருந்து அல்லாஹுடைய ரசூலுடைய பொறுப்பு நீங்கி விடும்னு சொன்னாங்க. அவர்ட விஷயத்துல அல்லாஹும் ரசூலும் பொறுப்பு இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அல்லாஹும் ரசூலும் ஒருத்தர விஷயத்துல பொறுப்பு இல்லாம இருந்துட்டாங்கடா அவருடைய வாழ்க்கை எந்த அழிவுல போயிட்டு கொள்ளும்னு சொல்லி தெரியாது. அடுத்தது தொழுகையை விடக்கூடியவருடைய மார்க்கத்தை இருக்கு. தொழுகையை விடக்கூடியவர்கள் ரெண்டு விதமாக விடுவாங்க. ஒன்று சோம்பேறித்தனத்துல பொடுபோக்குல, சோம்பல்தனம், அடுத்த பொடுபோக்குல தொழுகையை விட்டுறாங்க. தொழுகை வாஜிப், தொழணும் தொழணும்னு சொல்லி சொல்லி தான் இருப்பார், ஆனால் சொல்ல மாட்டார். சோம்பேறித்தனம் பொடுபோக்குல தொழுகையை விடக்கூடியவராக இருப்பார். இவருக்கு தொழுகை வாஜிப், தொழுகை கடமைன்ற நம்பிக்கை உணர்வு இருக்கிறது. அடுத்தவர் தொழுகைய மறுக்கிறார். தொழுகை ஒரு மார்க்க கடமை இல்லை, அது ஒரு வாஜிப் இல்லை, தொழ வேண்டிய அவசியம் இல்லை என்றார். அப்படி இல்லாட்டி தொழுகையை அற்பமாக கருதுகிறார். தொழுகை ஏளனமா, தொழுகை தானே, தொழுது தொழுது என்ன கண்டம், தொழவுமா அது, எல்லாரும் தொழுறாங்க, நாங்க தொழாமே இந்த சரிதானே, சிலவங்க சொல்றாங்க நரகத்துக்கு மார்க்கள் தேவை அப்படின்னு சொல்றாங்க. இது மாதிரியான வார்த்தைகள் பாவிச்சு ஒருத்தர் தொழுகையை விடுகிறார். அப்ப இது ரெண்டு பேருக்கும் என்ன சட்டம், முதலாவது நிலையில் அதாவது சோம்பல்ல பொடுபோக்குல ஒருத்தர் தொழுகையை விட்டால் அதன் மூலம் அவர் காசிராக மாட்டார். அவர் காப்பீர் இல்லை, ஆனால் அவர் பெரும் பாவத்தை செஞ்சு கொண்டிருக்கிறார். அவர் கொலை செய்யப்பட வேண்டிய பாவத்தை செஞ்சு கொண்டிருக்கிறார். மார்க்க சட்டப்படி அவர் கொலை குற்றம் செஞ்சிருக்கிறார். கொலைக்கு கொலை மட்டுமல்ல, ஆனால் தொழுகை உத்தரவு விடுகிறார். அந்த நேரத்திலும் அவர் கொலை செய்யப்பட வேண்டிய ஒரு பயங்கர குற்றத்தை செஞ்சிருக்கிறார். ரெண்டாவது தொழுகை வாஜிபண்டத்தை மறுக்கிறாரு அல்லது தொழுகையை ஏளனமாக பேசுகிறார். இதன் மூலம் அவர் இஸ்லாத்தை விட்டுட்டு பேசுகிறார். இஸ்லாத்துடைய எந்த ஒரு கடமையை மேலனமாக பேசுகிறார், உத்தரவு செய்யாமல் இருக்கிறார். அதனுடைய சட்டம் வேற, ஆனா செய்யாம இருக்கிறதோடு அதை கிண்டல் பண்ணுகிறார், அதை குறை சொல்றார். அப்ப அவர் இஸ்லாத்தை விட்டுட்டு பேசிடுவார். இஸ்லாம் வந்து மார்க்கம், தீன், அல்லாஹ்வுடைய கட்டளை, இதை கிண்டல் பண்றவர்கள் காபிர்களாத்தான் இருப்பாங்க. அதனால் அவர் இஸ்லாத்தை விட்டுட்டு பேசிடுறார். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன பைன ரஜுலி வ பைன ஷிர்க் வல் குஃப்ர் தரக்கு ஸலாத். ஒரு மனிதனுக்கும் ஷிர்க்குக்கும் குஃப்ருக்கும் இடையில இருக்கிற தொழுகை விடுவதுதான். ஒரு மனிதனை ஈமானோட இஸ்லாத்தோட பாதுகாக்கிறது தொழுகை. ஒரு மனிதனுக்கிட்ட தொழுகை இல்லைண்டா அடுத்த கட்டமாக அவர் பைத்து விழப்போறது குஃப்ருலையும் ஷிர்க்லையும் தான் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி பரலான தொழுகையுடைய நேரங்கள் எங்களுக்கு தெரியும். பரலான தொழுகைக்காக நேரங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு மனுஷனுக்கும் நேரத்தை கண்டுபிடிச்சு கொண்டேறிய மாதிரி அடையாளங்கள் சொல்லியிருக்கிறாங்க. என் நேர குறிக்கப்பட்ட அமல் தான் தொழுகை. இந்த நேரத்தில் தான் அந்த தொழுகை நிறைவேற்றப்பட வேண்டும். அந்த நேரத்துக்கு முந்தி நிறைவேற்றினாலும் அந்த தொழுகை கூடாது. நேரம் தாமதித்து நேரம் பிந்தினதுக்கு பிறகும் நிறைவேற்றது இயலாது. அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளதான் அந்த தொழுகை நிறைவேற்றப்பட வேண்டும். அப்ப அதனால அதனுடைய நேரங்களும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. எங்களுக்கு சூரியனுடைய அடையாளங்களை வச்சு அந்த நேரங்களை ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் கண்டுகொள்ளிடும். இன்னைக்கு லேசான முறையில நேரங்கள், அதாவது எங்களுக்கு ஒருலோசை பார்த்து விளங்குற மாதிரி நேரங்கள் எங்களுக்கு தொகுத்து தரப்பட்டிருக்குது. ஆனாலும் அதை விட முன்னால் உள்ள காலத்துல நேரத்தை வந்து சூரியனை பார்த்து அதனுடைய அது சாயிரத்தை பார்த்து அது உதிக்கிறத பார்த்து மறையறத்தை பார்த்துதான் நேரத்தை கண்டுபிடிச்சு கொண்டிருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு அப்படித்தான் படிச்சு கொடுத்தாங்க. அப்ப நபிட்ட ஒருவர் வந்து கேட்டார், தொழுகையுடைய நேரத்தை பத்தி கேட்டார். தொழுகையுடைய நேரத்தை பத்தி ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு ஆள் வந்து கேட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு பதிலும் சொல்லல, அவருக்கு ஒரு பதிலும் கொடுக்கல, இன்னென்ன நேரத்தில் இப்படி இப்படி தொழுங்கன்னு சொல்லல. சொன்னாங்க ரசூல்லா, நீ எங்களோட வந்து தொழுகையில கலந்துகோ அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அந்த மனிதன் ரசூல்லாவோட தொழுகையில கலந்து கொடுத்துக்கான் ரசூல்லாவோட நின்றான். அப்ப ரசூல்லா தொழுகையுடைய நேரத்தை படிச்சு கொடுத்தாங்க, செயல் ரீதியாக படிச்சு கொடுத்தாங்க. வெறுமனே அப்படி சொல்லி அப்படி விளக்கம் கொடுத்து அனுப்பல, எங்களோட தொழுகையில கலந்துவோ அப்படின்றாங்க. அப்ப தொழுகையுடைய நேரத்தை படிச்சு கொடுக்கறதுக்கு ரெண்டு நாள் டைம் எடுத்தாங்க. முதலாவது நாள் எப்படி தொழுகையை படிச்சு கொடுத்தாங்கண்டா, பஜ்ருடைய நேரம், பஜ்ரு உதயமானத்தோடே தொழுதாங்க. பஜ்ரு உதயமானத்தோடே தொழுதாங்க. மக்கள்ல யாரும் பக்கத்துல இருக்கிற யாருன்னு விளங்குதில்லை, அப்படி இருட்டு இருட்டுக்குள்ள சொல்லுதாங்க பஜ்ருடைய நேரம். அதுக்கு பிறகு லுஹருடைய நேரத்துல இக்காமத்தினா சரியா சூரியன் நடு உச்சிக்கு வந்து மறைகிற பக்கத்துக்கு சாயும் பொழுது, நடு உச்சிக்கு வந்து மறைகிற பக்கத்துக்கு சாயும் பொழுது என்றால் அதாவது மேற்கு திசைக்கு சாயும் பொழுது லுஹருடைய தொழுகையை சொல்லுதாங்க. அதுக்கு பிறகு அசருடைய தொழுகைய சொல்லுதாங்க, சூரியன் வந்து அதாவது உயர்ந்திருக்கும் பொழுது, அதாவது மறைஞ்சில இருக்குது, அதாவது ஒரு மனுஷன் ஒரு ஒரு பொருளுடைய நிழல் அதே போன்றாக கூடிய அந்த நேரத்துல சொல்லுதாங்க. அதுக்கு ஒரு மகரிப சரியா இந்த சூரியன் மறைஞ்சு தொட சொல்லுதாங்க. இஷாவ அதுக்கு பிறகு வரக்கூடிய செம்மேகம் என்று இருக்குது, இந்த செம்மேகம் மறைஞ்சு தொட சொல்லுதாங்க. இது முதலாவது நாள் எல்லா தொழுகையையும் அதன் அதன் ஆரம்ப நேரத்துல சொல்லுதாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் பஜ்ர் தொழுகைய அதனுடைய கடைசி நேரத்தை சொல்லுதாங்க. எந்த அளவுக்குன்னா பஜ்ர் தொழுது முடியக்குள்ள சூரியன் உதிக்குது, பஜ்ர் தொழுது முடியக்குள்ள சூரியன் உதிக்கிற அளவுக்கு லேட் பண்ணி சொல்லுதாங்க. அதுக்கு பிறகு லோஹருடைய தொழுகைய சொல்லுதாங்க. அசரு கிட்ட வாங்கி அசர் லோஹர் தொழுது முடி அசருடைய டைம் வருது அப்படி. அதுக்கு பிறகு அசர சொல்லுதாங்க மகரிபாக கிட்ட நேரத்துல சொல்லுதாங்க. மகரிப சொல்லுதாங்க செம்மேகம் மறைகிறதுக்கு நெருங்கக்கூடிய நேரத்துல சொல்லுதாங்க. இஷாவை சொல்லுதாங்க இரவுல மூன்றுல ஒரு பகுதி கழிஞ்சதுக்கு பிறகு சொல்லுதாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில மூணாவது நாள் காலையில அந்த சாபிய கூப்பிட்டு சொன்னாங்க, தொழுகையுடைய நேரம் இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட நேரம் தான் அப்படின்னு சொன்னாங்க. முதலாவது நாள் எல்லா தொழுகையும் அதன் அதன் ஆரம்ப நேரத்துல தொழுது காட்டினாங்க. ரெண்டாவது நாள் எல்லா தொழுகையும் அதனுடைய கடைசி நேரத்தை தொழுது காட்டினாங்க. சொன்னாங்க நான் தொழுது காட்டின இந்த நேரங்கள் இதுக்கு இடையில தான் அந்தந்த தொழுகை, லுஹர் இதுக்கும் இதுக்கும் இடையில, அசர் இதுக்கும் இதுக்கும் இடையில எடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க தொழுகையுடைய நேரங்களை சஹாபாக்களுக்கு படிச்சு கொடுத்தாங்க. அடுத்தடுத்த பாடங்கள் இன்ஷா அல்லாஹ் தொழுகையுடைய ஒவ்வொரு தொழுகையுடைய நேரங்களும் அதே மாதிரி தொழுக மக்ருஹான நேரங்களையும் இன்ஷா அல்லாஹ் பார்க்கறதுக்கு வாக்ரதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும்.